إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتي خلال سرندد والله من رحمان وارتي ينرم ندي مري خلال سرندد نبي خلال صلى الله عليه وسلم وارهدي والكي ولي مري ينرم அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாய் பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு ஏதாவது அறிவுரை செய்ய விரும்பினால், அவர்களுக்கு ஏதாவது புத்திமதி சொல்ல விரும்பினால், பெரும்பாலும் அல் குர்ஆனில் இருக்கின்ற மூன்று வசனங்களை ஓதி காட்டி ஆரம்பிப்பார்களாம். அந்த மூன்று அல் குர்ஆன் வசனங்களையும் நானும் என்னுடைய உரையின் ஆரம்பத்திலே ஓதி காட்டினேன். அந்த மூன்று அல் குர்ஆன் வசனங்களும் என்ன சொல்லுகின்றன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்த்தால், மூன்று வசனங்களுமே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இரையச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த செய்தியைத்தான் சொல்லுகின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி உண்மையான விதத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்ற ஒரு வசனம் சொல்லுகின்றது. யா அய்யுஹன் நாசுத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று மனித சமூகத்தை அழைத்தல்லா ஒரு செய்தியை சொல்லுகின்றான். மூன்றாவது வசனமும் இறை விசுவாசிகளை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றன. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வந்து அமர்ந்திருப்பவர்களை பார்த்து, நபிகளாருடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருப்பவர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று ஏன் நபிகளார் சொல்ல வேண்டும்? ஒருவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக ஒருவன் நடந்து கொண்டிருக்கிறான், அவனை பார்த்து நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்றால் அது பொருத்தமாக இருக்கும். அந்த இடத்துக்குத்தான் அந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு வீதம் பொருத்தமாக இருக்க போகிறது. அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் வந்து அமர்ந்து கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸில் மார்க்கத்தை படிக்க வந்தமர்ந்திருக்கிற நபித்தோழர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஏன் நபிகளார் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் என்று கொஞ்சம் நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இறையச்சம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு விடயம். அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதத்திலே தேவைப்பட போகிறது. நாங்கள் எல்லோரும் பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிறோம், நிறைய மார்க்க விவகாரங்களை படிக்கிறோம், எங்களிடத்தில் இறையச்சம் இருக்கிறதா, எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறோம் என்று
கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற எனக்கும் உங்களுக்கும், இஸ்லாத்தை கேட்கின்ற எனக்கும் உங்களுக்கும் இறையச்சம் தேவைப்படுகிறது. அந்த இறையச்சம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தப்படுகிறதோ, எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ, அந்த அளவுக்கு தான் நாங்கள் கேட்கின்ற விடயங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகின்றன. அந்த எச்சரிக்கையை விடுமுகமாகத்தான் நீங்கள் சொல்லப்படுகின்ற விடயங்களை காது தாழ்த்தி கேட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டதை வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற விடயங்களில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லப்படுகின்ற விடயங்களை கேட்டு அதை வாழ்க்கையிலே அமுல்படுத்தவில்லை என்றால் அது இறையச்சத்துக்கு முரணான விடயம் என்பதை நபிகளார் தொட்டுக்காட்டு முகமாகத்தான் ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் இறையச்சத்தை வலியுறுத்துகின்றார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை பற்றி கொஞ்சம் நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். எங்களிடத்தில் இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது? நாங்கள் ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் ஒரு ஜும்மாவை கேட்கிறோம். அடுத்த பயான் நிகழ்ச்சிகளை எல்லாம் தள்ளுபடி செய்து விடுவோம். அடுத்த இஸ்லாமிய புரோகிராம்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்து விடுவோம். வாரத்தில் ஒரு விடுத்தம் குறைந்தபட்சம் ஒரு ஜும்மாவிலே கலந்து கொள்கிறோம். அப்படி என்றால் வாரத்துக்கு ஒரு மார்க்க விடயத்தை நாங்கள் படிக்கின்றோம். மாதத்துக்கு எத்தனை? 4 ஜும்மாக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட வருடத்துக்கு 50-52 ஜும்மாக்களை நாங்கள் சந்திக்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் 52 விடயங்களை படிக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம்? நாங்கள் படிக்கின்ற விடயங்களில் எந்த அளவு செயற்பாட்டியை கொண்டு வருகிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்பொழுது புரிந்து கொள்ளலாம், பயான் நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொன்னது எந்த அளவு பொருத்தம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் வருடத்தில் குறைந்தபட்சம் 48 ஜும்மா என்று வைத்துக் கொள்வோம். 48 விடயங்களை படிக்கின்ற நாங்கள் எத்தனை விடயங்களை வாழ்க்கையிலே அமல்படுத்துகின்றோம்? ஜும்மா முடிந்து வெளியேறுகின்ற பொழுது எங்களுடைய நிலை எப்படி தெரியுமா? ஹஸ்ரத்துடைய பயான் நன்றாக இருந்தது, அவர் என்ன சொன்னார் அதுதான் தெரியாது என்கின்ற நிலையை தான் நாங்கள் நிறைய பேர் வெளியேறி செல்கிறோம் என்று சொன்னார். இறையச்சம் எந்த அளவுக்கு எங்களை நடைமுறைப்படுத்துகிறது என்பதை, எங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். சகோதரர்களே, நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு அல் குர்ஆன் வசனத்தை படிக்கிறார்கள், அது அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. நபிகளார் ஒரு கட்டளையை போடுகிறார்கள், அது அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. என்ன காரணம் சகோதரர்களே? அவர்களை வழிநடாத்தியது இறையச்சம், அவர்களை சுவரப்பாதை கிட்டு சென்றது இறையச்சம். அதன் காரணமாக ஒரு குர்ஆன் வசனத்தை தான் படித்தார்கள். ஒரு மணித்தியாலம் பயான் அல்ல, அரை மணித்தியாலம் சொற்பொழிவு நிகழ்ச்சி அல்ல, ஒரு குர்ஆன் வசனம் நபித்தோழர்களின் வாழ்க்கையிலே மாற்றத்தை செலுத்தியது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அரச சபையிலே, தன்னுடைய மசூரா சபையிலே, இன்றைய பாராளுமன்றத்தை கண்முன்னே நிறுத்திக் கொள்ளுங்கள், அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான மனிதர் வருகிறார், உமரே நீதமாக நடந்து கொள் என்று சொல்கின்றார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து நீதமாக நடந்து கொள் என்று சொன்னால் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வருவது நியாயமா இல்லையா? நீதம் தவறாத ஆட்சியாளர் என்று சொன்னார், அது உமர் ரதியல்லாஹு அவர்கள் தான். அவர்களை பார்த்து நீதமாக நடந்து கொள் என்றால் அவருக்கு கோபம் வருகிறது, தடியை எடுத்துக்கொண்டு தண்டிப்பதற்கு எழும்புகின்றார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே பக்கத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் அல் ஹர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் அழைக்கின்றார், முஃமின்களே தலைவரே அவசரப்படாதீர்கள், நபிகளாரை பார்த்து அல்லாஹ் ஒரு கட்டளை போடுகிறான், அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஹுதில் அஃப்வ வஅமுரு பில் உர்வி வஅரில் அனில் ஜாஹிலீன், மன்னிக்கின்ற மனப்பான்மை எடுத்துக்கொண்டு நல்லதை எடுத்து சொல்லிக் கொண்டு மதையர்கள் செய்கின்ற காரியங்களை புறக்கணித்து விடுங்கள் என்று நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? இந்த மனிதரும் ஒரு மடையனாக இருக்கிறார், அவசரப்பட்டு தண்டிக்க சென்று விடாதீர்கள் என்று சொன்னவுடனே உமர் ரதியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? எழும்பியவர்கள் திருப்பி ஆசனத்திலே அமர்ந்தார்களாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரரே, வக்கான வக்காபன் இந்த ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வேதவசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அதை மீறி போக மாட்டார்களாம், அந்த இடத்தோடு நின்று கொள்வார்களாம் என்று உமர் ரதியல்லாஹு அவர்களை பற்றி சிறப்பு செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அந்த ஒரு அல் குர்ஆன் வசனத்தின் ஊடாக அவர்கள் அப்படியே நின்று விடுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எத்தனை அல் குர்ஆன் வசனங்களை படிக்கிறோம்? ஒரு ஜும்மாவிலே எத்தனை குர்ஆன் வசனங்களை கேட்கின்றோம்? எத்தனை நபிமொழிகளை கேட்கிறோம்? எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டுமா? நாங்கள் கேட்கின்ற இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா? எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுவது இறையச்சம் என்பதுதான். அல்லாஹ்வுடைய அச்சம்
உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை செய்ய விரும்பினார். இந்த இறையச்சத்தை எடுத்து காட்டி அறிவுரை செய்பவர்களாக இருந்தார்களாம். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பயான் நிகழ்ச்சிகளை கேட்பது நோக்கம் அல்ல, இஸ்லாத்தை படிப்பது நோக்கம் அல்ல, படிக்கின்ற விடயங்கள் வாழ்க்கையிலே அமல்பட வேண்டும். அதுதான் இறையச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, நீங்கள் உண்மையான விதத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். எப்படி சகோதரர்களே உண்மையான விதத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்வது? ஒருவர் தொப்பி போட்டிருக்கிறார், இது இறையச்சத்தின் அடையாளமா? இறையச்சத்தின் அடையாளம் கிடையாது. ஒருவர் ஜும்மா உடுத்திருக்கிறார், இது இறையச்சத்தின் அடையாளமா? அடையாளம் கிடையாது சகோதரர்களே. ஆனால் நான் படித்த இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் வாழ்க்கையிலே அமல்படுத்துகிறார் என்று சொன்னார், அதுதான் இறையச்சத்தின் அடையாளமாக இருக்க போகிறது. எனவே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாகவே மரணியுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக முஸ்லீமாகவே அன்றை மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறான் அல்லவா? அப்படி என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக வாழ்வதுதான் உண்மையான இறையச்சத்தின் வெளிப்பாடாக இருக்க போகிறது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுட்டிக்காட்டுகின்றான். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டுமா? நாங்கள் கேட்கின்ற விடயங்களும் நாங்கள் படிக்கின்ற விடயங்களும் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டுமா? அதற்கு தேவைப்படுவதுதான் இறையச்சம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லப்படுகின்ற செய்திகளை கேட்கிறோம், வலது காதினால் கேட்டு இடது காதினால் விட்டுவிட்டு போகிறோம் என்று சொன்னார். இது இறையச்சத்துக்கு முரணான கொள்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறையச்சம் இல்லாத மனிதர்கள் தான் யூதர்களும் நசாராக்களும் வணிகேடர்களும் தான் வலது காதினால் கேட்டு இடது காதினால் விட்டுவிட்டு போவர்களாக இருக்க போகிறார்கள். உண்மையான இறை விசுவாசிகள் மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் மறுமை வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். இறை நெசச் செல்வர்கள் யார் சகோதரர்களே? அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்கள் யார்? அவர்களுக்குரிய வந்தென்ன அடியார்களுக்கு நபியே நீங்கள் மறுமை வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டு சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டு சாலிஹான வணக்கத்தையும் செய்து கொண்டு நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்பவனை விட வார்த்தையால் சிறந்தவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? சிறந்த பேச்சு பேசுகின்ற மனிதன் யார் தெரியுமா? சிறந்த மனிதன் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சாலிஹான வணக்கத்தை செய்து கொண்டு உண்மையான முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்றானே, தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை அமல்படுத்தி காட்டுகின்றானே, இவனை விட வார்த்தையில் சிறந்தவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர்கள் இறை நேசச் செல்வர்கள், உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இறையச்சத்தின் வெளிப்பாடு தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை செய்வதற்கு முன்னால் இந்த அல் குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டி இறையச்சத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவார்களாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த இறையச்சத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒவ்வொரு நாளும் அறிவுரை செய்கின்ற போது இறையச்சத்தை எடுத்துச் சொல்லி எடுத்துச் சொல்லி அறிவுரை செய்கின்ற இஸ்லாம் வருடத்தில் ஒரு விடத்தம் என்ன செய்கிறது தெரியுமா? உங்களை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, மனிதர்களை புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு அரிய சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். வருடத்தில் ஒரு விடத்தம் ரமலான் என்ற மாதத்தை தருவதின் ஊடாக, அதிலே நோன்பு என்ற கடமையை விதித்திருப்பதின் ஊடாக ஒரு இறையச்சம் உள்ள ஒரு சமூகத்தை, மனிதர்களில் புனிதர்களை உருவாக்க விரும்புகின்றது இஸ்லாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா? இன்னும் ஒரு சில தினங்களில் நாங்கள் ரமலானை சந்திக்க போகிறோம், எங்களுக்கு நோன்பு வந்து விட்டது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தோஷப்படுவதில் பிரயோஜனம் கிடையாது, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய வருகையை வைத்து சந்தோஷப்படுவதற்கு முன்னால் நாங்கள் ஒரு ரமலானுக்கு பதில் சொன்னோம் அல்லவா? ஒரு ரமலானுக்கு நாங்கள் கை காட்டி வழி அனுப்பினோம் அல்லவா, அந்த ரமலானை பற்றி சிந்தித்து பார்ப்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் உரிய அடிப்படை கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு ரமலானையோ பல ரமலான்களையோ சந்தித்திருக்கிறோம். வயதுக்கு வந்த காலம் முதல் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கட்டு பாருங்கள். 15 வயதை நாங்கள் வயதுக்கு வருகின்ற வயது என்று வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து எத்தனை ரமதான்களை சந்தித்திருக்கிறோம்? ஒரு ரமதான் தொடக்கம் 20-30 என்ற ரமதான்களை நாங்கள் சந்தித்திருக்கலாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வருகின்ற ரமதானை வைத்து சந்தோஷப்படுவதற்கு முன்னால் நாங்கள் கடித்த ரமதான் என்னையும் உங்களையும் நிறைவேற்றம் உள்ளவர்களாக மாற்றியதா? என்னையும் உங்களையும் நல்லவர்களாக மாற்றியதா? சிந்தனை செய்து பாருங்க சகோதரர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிபா அலைக்குமுஸ்ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்றுதான் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? அல்லாஹ்வுக்காக எங்களை நாங்களே மாய்த்துக் கொள்வதற்காகவா? அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்து எங்களை நாங்கள் வருத்தப்படுத்திக் கொள்வதற்காகவா? இல்லை சகோதரர்களே, இல்லை. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்குத்தான் நோன்பு கடமை. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் கழித்த ரமலானை வைத்து நாங்கள் இறையச்சத்தை சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்றால், நாங்கள் நல்லவர்களாக மாறவில்லை என்றால், ரமலானுடைய வருகையை வைத்து சந்தோஷப்படுவதில் பிரயோஜனமும் கிடையாது, ரமலானுடைய கிரியாவளியை வைத்து கவலைப்படுவதிலும் பிரயோஜனம் கிடையாது. யாருக்கு சந்தோஷப்பட முடியும், யாருக்கு கவலைப்பட முடியும்? பாருங்கள், ரமலானுக்கு முன்னால் நான் புகைத்தல் பழக்கம் உள்ளவனாக இருந்தேன், நான் கழித்த ரமலான் என்னை திருத்தியது, நான் சிகரெட்டு குடிப்பது கிடையாது என்றால் இவன் சந்தோஷப்பட முடியும் சகோதரர்களே, இவன் சந்தோஷப்பட முடியும். நான் ரமலானுக்கு முன்னால் சினிமா படங்களில் அமர்ந்து நேரத்தையும் காலத்தையும் கழித்தேன், இதோ பாருங்கள் நான் கழித்த ரமலான் சினிமா படத்தை விட்டும் என்னை தூரமாக்கியது என்றால் அந்த மனிதன் சந்தோஷப்பட முடியும். உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள் சகோதரர்களே, ரமலானுடைய கழிந்த ரமலானை வைத்து கவலைப்படுவதற்கு தகுதியானவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்களே, எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்கள்? உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், நாங்கள் செய்த தவறுகளை விடுவதற்கு ரமலான் தான் எங்களை பழக்கியது என்று சொன்னால் சந்தோஷப்படவும் கவலைப்படவும் தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுபம் சொல்வது கிடையாது, நான் சுபம் சொல்வது கிடையாது, ஆனால் சென்ற ரமலான் இருக்கிறது அல்லவா, அந்த ரமலானிலே நான் பெற்ற பயிற்சி தான் இந்த 11 மாத காலமும் என்னை சுபகத்தொழக்கூடிய மனிதனாக மாற்றியது என்றால் இந்த மனிதன் சந்தோஷப்பட முடியும். சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, எத்தனை பேரை நாங்கள் கழித்த ரமலான் தொடக்கூடிய மனிதர்களாக மாற்றியது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு, ரமலான் மாதத்திலே அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தாராம் மனிதர்கள் நேரு வழி பெற வேண்டும் என்பதற்காக. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் கழித்த ரமலான் எங்களை அல் குர்ஆனின் மூலம் நேர் வழி பெறுகின்ற சமூகமாக மாற்றியதா? அல் குர்ஆனிலிருந்து படிப்பினை பெறுகின்ற சமூகமாக மாற்றியதா? சிந்தனை செய்து பாருங்கள், மாற்றியது என்றால் கழிந்த ரமலானை வைத்து கவலைப்படலாம். அப்படி இல்லை என்றால் ரமலானுடைய பிரியாவளியை வைத்து கவலைப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வருகின்ற ரமலானை வைத்து சந்தோஷப்படுவதற்கு முன்னால் கழிந்த ரமலானை நாங்கள் எப்படி கழித்தோம்? இஸ்லாம் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு இறையச்சத்தை கொடுப்பதற்காக பயிற்சி வழங்குகிறது பாருங்கள் சகோதரர்களே. நபிகளால் சொன்னார்கள் சொன்னார்கள், ஒருவன் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான் என்றால் நோன்பு பிடித்திருக்கின்றான் என்றால், பசித்திருக்கிறான் தாகித்திருக்கிறான் என்றால் அவன் நோன்பு பிடித்திருக்கிறான், ஆனால் பொய்யான பேச்சை விடவில்லை, பொய்யான நடவடிக்கைகளை விடவில்லை. அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரமலான் எங்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால், ரமலானின் ஊடாக இறையச்சத்தை நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த ரமலானை வைத்து சந்தோஷப்படுவதில் எந்த தேவையும் கிடையாது. சகோதரர்களை, படைத்தவன் ரஹ்மானுக்கு எந்த தேவையும் கிடையாது. அந்த ரமலான் என்னுடைய பொய்யான பேச்சுக்களை விட்டு என்னை ஒதுக்கியது, பொய்யான நடவடிக்கைகளை விட்டு என்னை ஒதுக்கியது, பாவத்தை விட்டு என்னை தூரப்படுத்தியது என்று சொன்னால் அந்த ரமலானை வைத்து நாங்கள் சந்தோஷப்படுவதற்கு அல்லாஹ்வும் சந்தோஷப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்பினுடைய நோக்கமல்ல, பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்பினுடைய நோக்கமல்ல, ஹலாலான உணவு இருக்கிறது சகோதரர்களே,
எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா? மை கார், மை பெட்ரோல். நான் நினைத்ததை செய்வேன், என்னுடைய நாவோ நான் நினைத்ததை பேசுவேன், என்னுடைய பொருளாதாரம் நான் நினைத்த வழியிலே செலவழிப்பேன். இப்படி பேசுகின்ற எங்களுக்கு ரமலான் எப்படி பயிற்சி தருகிறது சகோதரர்களே? ஹலாலான உணவு, ஹலாலான சாப்பாடு ஆனாலும் சாப்பிட மாட்டோம். ஏன்? என்னுடைய சாப்பாடு, நான் நினைத்த மாதிரி சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுவோமா? நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏன்? ஹலாலான உணவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக விட்டோம். ஹலாலான பானம் இருக்கிறது, என்ன பிரச்சனை குடிப்பதிலே? அல்லாஹ்வுக்காக விட்டோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலாலான மனைவி, ஹலாலான மனைவி, அவளை தொட்டாலோ நெருங்கினாலோ பாவம் கிடையாது. ஆனால் ரமலானுடைய பகல் காலங்களில் ஹலாலான மனைவியை நெருங்க மாட்டோம். என்ன பிரச்சனை அப்பா? என்னுடைய மனைவி, நான் நினைத்ததை செய்வேன் என்று சொல்லுகின்ற மனிதன் அல்லாஹ்வுக்காக விட்டான் அல்லவா? இந்த பயிற்சி ரமலானுக்குரியதல்ல. ரமலானிலே அல்லாஹ் சைத்தான்களை விளங்கிட்டு இருக்கிறான். ரமலானிலே தேடுதலாக இருக்கலாம். ரமலான் முடிந்த பிறகு வெளிப்பட்டதா சகோதரர்களே? ரமலானிலே அல்லாஹ்வுக்காக ஹலாலை விட்ட நாங்கள் என் ரமலான் முடிந்த பிறகு அல்லாஹ்வுக்காக ஹராத்தை விட முடியாது, ஹராத்தை தூக்கி எறிய முடியாது. சிந்தனை செய்து பாருங்கள் இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே கவனமாக இருக்க வேண்டும். ரமலானுடைய பிரியாவளியை வைத்து கவலைப்பட வேண்டுமா, சந்தோஷப்பட வேண்டுமா? முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோன்பு பிடித்திருக்கிறான், ஒரு மனிதன் நோன்பு பிடித்திருக்கிறான். அவன் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலையிலே இன்னொருவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுக்கு அடிக்க வருகிறான், அவனுக்கு ஏசி கொண்டு வருகிறான். மனிதர்கள் கெட்டு போவதற்கு தெரியுமா காரணம்? உனக்கு அடிக்கலும் எனக்கும் அடிக்கலும், உனக்கு ஏசேலும் எனக்கும் ஏசேலும், உனக்கு மட்டும் ஏறும் எனக்கும் ஏறும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாது, இது ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாது. எனவே ரமலான் எப்படி பயிற்சி கொடுக்கிறது தெரியுமா? அடிக்க வந்தவனை பார்த்து நான் நோன்பாளியப்பா, நான் அடிக்க மாட்டேன். ஏசி வந்தவனை பார்த்து நான் நோன்பாளியப்பா, நான் ஏத மாட்டேன் என்று சொல்லி பழக்குகின்ற இறையச்சம் உள்ள மனிதர்களை உருவாக்குகின்ற பயிற்சியை ரமலான் கொடுக்கிறது என்று சொன்னால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே அடிக்க வந்தவனை பார்த்து நான் திருப்பி அடிக்க மாட்டேன், ரமலானுடைய காலத்திலே ஏசி வந்தவனை பார்த்து நான் ஏச மாட்டேன் என்று சொன்ன நாங்கள் ரமலான் முடிந்த பிறகு என்ன செய்கிறோம்? அப்பாவி மனிதனுக்கு அநியாயம் செய்கிறோம், ஏசாதவனை போட்டு திட்டுகின்றோம், பொருளாதார மோசடி செய்கிறோம், அடுத்த முஸ்லிமை தீங்கு வைக்கிறோம், அடுத்த முஸ்லிமை கொடுமைப்படுத்துகிறோம். ரமலான் இதற்குத்தான் பயிற்சி தந்தது. சிந்தனை செய்து பாருங்கள், ரமலானுடைய காலத்திலே அநியாயக்காரனையே விட்டுவிடுகின்ற நிலை என்றால் ரமலான் முடிந்த பிறகு எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே? அடுத்த மனிதனை மனிதனாக நினைக்கின்ற இறையச்சம் உள்ளவர்களாக நாங்கள் மாறி இருக்கிறோமா? சிந்தனை செய்து பாருங்கள், என்னுடைய நாமும் நான் நினைத்ததை பேசுவேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, ரமலானுடைய காலத்தில் ஏன் நாங்கள் தப்பினோம், ஏன் அதை நாங்கள் விட்டுவிட்டோம்? ரமலானுடைய காலத்திலே முடியும் சகோதரர்களே. ரமலானுடைய காலத்திலே மதுபானம் குடிப்பவனுக்கு மதுபானத்தை குடிக்காமல் இருக்கலாம், சுபகத்தொழுகை பாரமான மனிதனுக்கு ரமலானுடைய காலத்திலே தொழலாம், தஹஜ்ஜுத்துடைய நேரத்திலே எழும்பி இரவு தொழுகை தொழ முடியாத மனிதனுக்கு ரமலானுடைய காலத்திலே சஹர் நேரத்திலே எழும்பி சாப்பாடு சாப்பிடலாம். இது அல்லாஹ் எக்ஸ்ட்ரா கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். ஏன்? சைத்தான் விளங்கிடப்படுகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, ரமலானில எல்லோருக்கும் நல்லவனாக வாழலாம். ரமலான் நோக்கம் அல்ல, ரமலான் நோக்கம் அல்ல. ரமலான் முடிந்த பிறகு அந்த வாழ்க்கை திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வந்திருக்கின்ற ரமலானை வைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டுமா? எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற ரமலானை வைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? கடிந்த ரமலானை கொஞ்சம் சிந்தனை வரவேற்போம்.
சகோதரர்களே,
வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, சூனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன, அல்லது சைத்தான்கள் எல்லாம் விளங்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானின் ஊடாக பயிற்சி பெறுவதற்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய என்ன தெரியுமா, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றனவாம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன சகோதரர்களே, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றனவாம். என்ன அர்த்தம், நபிகளார் சொன்னார்கள் அல்லவா, ஹஃபத்தில் ஜன்னத்துதில் மக்காரிஹி, நபிகளார் சொன்னார்கள் சுவனம் இருக்கிறது அல்லவா, மனிதனுடைய உள்ளம் செய்வதற்கு வெறுக்கக்கூடிய, செய்வதற்கு பாரமாக நினைக்கக்கூடிய நல்ல வணக்க வழிபாடுகளை சூடாக வைத்திருக்கின்றான். மனிதன் என்ன செய்கிறான், தொழுவது கஷ்டம், நோன்பு முடிப்பது கஷ்டம், ஜகாத்து கொடுப்பது கஷ்டம், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்வது கஷ்டம். எனவே மனிதனுடைய உள்ளத்துக்கு எந்த வணக்க வழிபாடுகள் பாரமாக இருக்கிறதோ அதை சுவனத்துக்கு சூடாக வைத்திருக்கின்றான். அதை செய்துதான் அவன் சுவனம் நுழைய வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர், சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே, நல்ல மக்கள் செய்வதிலே, நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதிலே ஒரு மனிதனுக்கு வித்தியாசமான ஆர்வமும் ஆசையும் வருகிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டதல்ல சகோதரர்களே, அதை நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டதல்ல, இரவு தொழுகையில் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்றோம். ஜகாத்து கொடுக்க கண்டனம் காட்டுபவன் ரமலானுடைய காலத்தில் அள்ளி அள்ளி வணங்குகிறானாம். என்ன ரமலானுடைய மாதமாம், சதக்க அள்ளி அள்ளி வணங்குகிறான், இவ்வளவுக்கும் அவன் ஜகாத்து கொடுக்காத மனிதன். அன்பான் இஸ்லாமிய சகோதரரே, என்ன மாற்றம் ஏற்பட்டது ரமலானுடைய காலத்திலே சுவனத்துக்கு இட்டு செல்லுகின்ற வணக்க வழிபாடுகளை செய்வதிலே மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆர்வத்தை கொடுக்கின்றான். நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றனவாம். என்ன சகோதரர்களே அர்த்தம், நரகத்துக்கு சூழாக இருப்பது என்ன தெரியுமா, மனிதனுடைய உள்ளம் விரும்பி செய்யக்கூடிய, மனிதன் ஆசையாரத்தோடு செய்யக்கூடிய பாவமான காரியங்கள் நரகத்துக்கு சூழாக இருக்கின்றன. அதை செய்து செய்து அவன் நரகத்துக்குள் நுழைந்து விடுகிறான். நபிகளார் சொன்னார்கள் அல்லவா, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன என்றால் என்ன அர்த்தம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேர் ரமலானுடைய காலத்திலே நல்ல மனிதர்களாக மாறுகிறார்கள். என்ன காரணம், சிகரெட் இவ்வளவு காலமும் குடித்து விட்டேன் அப்பா, என்னால் விட முடியாது என்று சொல்பவன் ரமலானுடைய காலத்தில் 12 மணித்தியாலம் குறைந்தது சிகரெட்டை விட்டு விடவில்லை. அவன் இவ்வளவு காலமும் டிவி படம் பார்த்து விட்டோம், எப்படி அவசரமா விடுவது, பகல் நேரத்திலே நாங்கள் டிவிகளை மூடி வைக்கவில்லையா நாங்கள். இஸ்லாமிய சகோதரே, பாவமான காரியங்களை செய்வதில் ஆர்வம் காட்டுகின்ற மனிதனை அல்லாஹ் ரமலானுடைய காலத்திலே தூரப்படுத்துகின்றான். எதற்காக தெரியுமா, இந்த 30 நாள் நீ ஒரு பயிற்சி எடுத்துக் கொள்ளப்பா, ரமலான் முடிந்த பிறகு நல்லவனாக வாழு. அன்பான் இஸ்லாமிய சகோதரரே, அல்லாஹ் இறக்கப்படவில்லையா, அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய கருணையை காட்டவில்லையா, வெறுமனையை திருந்தி வாரு, எப்படி வேண்டாலும் திருந்தி வாரு என்று அல்லாஹ் சும்மா விடவில்லை. சகோதரர்களே, படைத்தவன் ரஹ்மானின் இரக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய கருணையை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தருகின்ற சந்தர்ப்பங்களை விட்டுவிடக் கூடாது, அவன் தருகின்ற அவகாசங்களை தூக்கி எறிந்து விடக் கூடாது. எனவே அல்லாஹ் இரக்கப்பட்டு தருகிறான், நாங்கள் அதை நெருக்கி எடுத்துக்கொண்டு எங்களை நல்லவர்களாக மாற்றுகின்ற பயிற்சியிலே ரமலானுடைய காலத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது என்ன தெரியுமா, ரமதானுடைய காலத்திலே சஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் இருக்கிறது அல்லவா, அது லேசான மாதம் கிடையாது, அது லேசான மாதம் கிடையாது. அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலேதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டதாம். எதற்காக சகோதரர்களே, அல் குர்ஆனை படிக்காதீர்கள், அது உங்களை வழிகெடுக்கும் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் அல் குர்ஆன் சவால் விடுகிறது. அல் குர்ஆன் இருக்கிறது அல்லவா, ஹுதல் லின்நாஸ், மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இறக்கப்பட்டிருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ் அல் குர்ஆனை ஞாபகப்படுத்துகின்றான். விசேடமாக அல் குர்ஆனை நேசிக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் இருப்பதோடு அல் குர்ஆனை நெருங்க விடாத ஒரு சமூகம் இருக்கிறது, அல் குர்ஆனை திரும்பி பார்க்காத ஒரு சமூகம் இருக்கிறது, தர்ஜுமாக்களை கிழித்தறிகின்ற ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் அல் குர்ஆன் சொல்கிறது, ரமலான் மாதத்தை வருடத்துக்கு ஒரு விடத்தம் தந்து இதை ஞாபகப்படுத்துகிறான் தெரியுமா அல்லாஹ், அதை உன்னை நேர்வழிப்படுத்துகின்ற அல் குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அப்பா இறங்கியது, கொஞ்சம் நெருங்கி பார், கொஞ்சம் நெருங்கி பார். உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் புத்திமதி, யாருக்கு தெரியுமா, யாரால் புத்திமதி எடுக்க முடியும், யாரால் அறிவுரை எடுக்க முடியும், உங்களில் யாரெல்லாம் நேர்வழி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, உங்களில் யாரெல்லாம் சூனப்பாறையில் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அறிவுரை என்று சொல்கிறான் அல்லவா. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனை படிக்க கூடாது என்று கொள்கையில் வாழ்கின்ற என்னுடைய ஈமானிய உறவுகளே, அல் குர்ஆனை நெருங்கி வந்து பாருங்கள், அல் குர்ஆனை நெருங்கி வந்து பாருங்கள். ஒருவரோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதனுடைய தமிழாக்கங்களையோ தர்ஜுமாக்களையோ வாசித்து அறிவுரை பெற்று பாருங்கள் சகோதரர்களே. அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் திருத்தானா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில வசனங்கள் எனக்கும் உங்களுக்கும் விளங்காமல் இருக்கலாம். என்னுடைய சிந்தனை வேறு, உங்களுடைய சிந்தனை வேறு. எனக்கு விளங்குகிற ஒரு வசனம் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், உங்களுக்கு விளங்குகிற ஒரு வசனம் எனக்கு விளங்காமல் இருக்கலாம். அதற்காக அல் குர்ஆனை தூக்கி வீசி விட்டு போவதா, அல் குர்ஆன் விளங்காது என்று முடிவெடுத்து போவதா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? உங்களுக்கு தெரியாதா? தெரிந்தவர்களிடத்தில் கேளுங்கள் என்ற அறிவுரையை என் சகோதரர்களே அல்லாஹ் சொல்லி தந்தான். அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு போகிறோம், ஒரு இடம் விளங்கவில்லை. அல்லாஹ் சொல்லவில்லை விளங்காவிட்டால் மூடிவிட்டு வீசிவிட்டு போ என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்ற அறிவுரை உனக்கு விளங்கவில்லையா, உனக்கு தெரியாதா? இன்னொருவரிடத்திலே கேள், விளக்கத்தை கேட்டு விளங்கிவிட்டு தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போக வேண்டுமே தவிர அல் குர்ஆனை தூக்கி எறிவதல்ல அல் குர்ஆனுக்கு செய்கின்ற கடமை என்பதையும் ரமலானை வரவேற்க இருக்கின்ற நாங்கள் ரமலானின் வருகையை வைத்து சந்தோஷப்படுகின்ற நாங்கள் இந்த விடயத்தை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? கான அஜ்வலன் நாஸ் பில் கைர், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நல்ல விடயங்களை செய்வதிலே மிக ஆர்வம் காட்டுவார்களாம். எந்த அளவுக்கு தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனை அப்படியே எடுத்து காட்டுவார்களாம், அப்படியே எடுத்து காட்டுவார்களாம். ஒவ்வொரு ரமலானிலும் நபிகளாருக்கு அல் குர்ஆன் முழுக்கவும் ஒரு விடுத்தம் எடுத்து காட்டப்படுகிறது. நபிகளார் மரணித்தவரிடம் இருக்கிறது அல்லவா, அந்த ரமலானில் மாத்திரம் இரண்டு விடுத்தம் எடுத்து காட்டப்பட்டதாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, இந்த ஹதீஸுகளை படிக்கின்ற பொழுது எனக்கும் உங்களுக்கும் என்ன உணர்வு வர வேண்டும்? அல் குர்ஆன் நபிகளாருக்கு ஒரு விடுத்தம் எடுத்து காட்டப்பட்டது என்று சொன்னால் நானும் நீங்களும் அந்த அல் குர்ஆனை இணைத்து இந்த ரமலானில் எந்த அளவு நேர்வழி பெற வேண்டும், எந்த அளவு புத்திமதிகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, என்பதை கொஞ்சம் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எனவே இறையச்சம் உள்ளவர்களை உருவாக்க விரும்பிய இஸ்லாம் வெறுமனே வழிகளை காட்டாமல் வழிகாட்டியாக அல் குர்ஆனை அதே ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அல் குர்ஆனை நீங்கள் ஓதி பாருங்கள் சகோதரர்களே. 185வது வசனத்தில் இந்த செய்தி வருகிறது. 183வது வசனத்தில் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். 183வது வசனத்திலே நோன்பை பற்றி சொல்லிவிட்டு 85வது வசனத்தில் குர்ஆன் இறங்கியதை சொல்லி காட்டுகிறான். என்ன வித்தியாசம் சகோதரர்களே, என்ன பொருத்தப்பாடு இருக்கிறது ரெண்டுக்கும் இடையிலே? ரமலான் மாதம் இறைச்சம் உள்ளவர்களை உருவாக்குகின்றது. அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம், இந்த வேதம் இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கியது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எதற்காக? ஹுதல்லில் முத்தகீன், இறைச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. ரமலான் இறைச்சம் உள்ளவர்களை உருவாக்குகின்றது. இறைச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமா? அல் குர்ஆனை புரட்ட வேண்டும் என்ற அடிப்படையை அந்த தத்துவத்தை அந்த வசனத்தினூடாக சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அல் குர்ஆனில் இன்பம் காண வேண்டுமா? அல் குர்ஆனின் ருசியை நானும் நீங்களும் ருசிக்க வேண்டுமா? உலமாக்கள் சொல்வதை கேட்காதீர்கள், படித்தால் வழிகட்டு போவீர்கள் என்று சொல்லுகின்ற வழிகட்டுவாதத்தை கேட்காதீர்கள். நீங்கள் ஒவ்வொரும் சுயமாக அல் குர்ஆனை புரட்டுங்கள், தர்ஜுமாக்களை வாசியுங்கள், விளங்குகிறதா சந்தோஷப்படுங்கள். விளங்காவிட்டால் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து யா அல்லாஹ் எனக்கு விளக்கத்தை தந்துவிடு என்று அல் குர்ஆனை மூடுங்கள் சகோதரர்களே. மூடிவிட்டு உடனடியாக இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தொலைபேசி கையில் இருக்கிறது, அதை அடியுங்கள். ஒரு ஆலிமுக்கு ஹசரத் இப்படி அல் குர்ஆன் வசனத்தை ஓதினேன், எனக்கு அது என்னவென்று விளங்குவது கிடையாது, நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்னை உங்களை நேர்வழிப்படுத்துமா படுத்தாரா? எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் ரமலானை தந்த அல்லாஹ் அந்த ரமலானிலே நோன்பை கடமையாக்கி அதனூடாக இறையாற்றம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்புவது போன்று ரமலானை தந்த அல்லாஹ் அந்த ரமலானிலே அல் குர்ஆனை இறக்கி வைத்து அதனூடாக இறையாற்றம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் படைத்தவன் ரஹ்மானுக்குள்ள ஆசை என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் எதிர்நோக்கி வருகின்ற ரமலானை வைத்து சந்தோஷப்பட வேண்டுமா? அல் குர்ஆன் இறங்கிய மாதம் அப்பா, என்னை திருத்திக் கொள்வதற்கு அவகாசம் உள்ள மார்க் மாதம் அப்பா, முடியுமான அளவு என்னை நான் திருத்திக் கொள்வேன் என்று முடிவெடுத்தால் வருகின்ற ரமலானை வைத்து சந்தோஷப்பட முடியும். வல்லவன் ரஹ்மான், வருகின்ற ரமலானை வைத்து சரியான முறையில் சந்தோஷப்பட்டு பயனடையக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லா இறை விசுவாசிகளையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானை தந்த அல்லாஹ் அந்த ரமலானிலே நோன்பை கடமையாக்கி இறையச்சத்தை உருவாக்க, இறையச்சம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கின்றான். அந்த ரமலானிலே அல்குர்ஆனை இறக்கி வைத்து இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறான் என்ற அடிப்படை செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை சொன்னார்கள். என்ன பாக்கியம் தெரியுமா? மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குதிர லஹு மா கத்தம மின் தன்பி. யார் ரமலானுடைய மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்து தூய்மையான எண்ணத்தோடு நோன்பு பிடிக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குதிர லஹு மா கத்தம மின் தன்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். மன் காமலையில தெருக்கதிரி ஈமான வஹ்திசாமன் குதிரலவமா தக்கத்தனம் இந்தி. யார் ரமதானுடைய மாதத்தில் கதிருடைய இரவையிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றால் என்ன அர்த்தம்? முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றால் என்ன அர்த்தம்? பாவங்களை எல்லாம் கழித்து மனிதர்களை புனிதர்களாக அல்லாஹ் மாற்றுகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கின்ற நாங்கள் எங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனிதர்களில் புனிதர்களாக மாற வேண்டுமா? நபிகளார் பிடித்தது போல நோன்பை பிடிக்க வேண்டும், நபிகளார் பிடித்தது போல நாங்கள் பிடிக்க வேண்டும். நானும் நீங்களும் நினைத்த மாதிரி நோன்பு பிடித்து விட்டு போவதற்கு அது நல்லவர்களை உருவாக்காது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே மக்காவை நோக்கி போகிறார்கள். கதீத் என்ற இடத்திலே நபிகளார் நோன்பை முறிக்கிறார்கள். நபிகளாருக்கு இரண்டு நாள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிற சக்தி இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறார்கள்? நபி தோழர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்துவிட்டு ஒரு தண்ணீர் வாரியை எடுத்து மக்கள் எல்லாம் பார்க்கின்ற அளவுக்கு குடித்து நோன்பை விடுகிறார்கள். ஒரு கூட்டம் என்ன செய்கிறது தெரியுமா? எங்களுக்கு நோன்பை பிடிக்க முடியும் என்று நோன்போடு இருக்கிறார்கள், நோன்பை விடவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்திருக்கிற அந்த மனிதர்களை பார்த்தபோது என்ன சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? உலாயிக்கல் ஹிஸார், உலாயிக்கல் ஹிஸார், உலாயிக்கல் ஹிஸார் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் பாவிகள், அவர்கள்தான் நபி அவர்களுக்கு மாறு செய்தவர்கள் என்று நோன்பு பிடித்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். என்னப்பா அவர்கள் பாவமா செய்கிறார்கள்? இன்றைக்கு நாங்கள் கேட்கிற கேள்வி, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு பிடிப்பது நோக்கமல்ல, நோன்பு பிடிப்பது நோக்கமல்ல, நபிகளார் எப்படி பிடித்தார்களோ அப்படி பிடிப்பதுதான் எங்களை நபிகளாருடைய சமூகத்திலே ஆளாக்கி வைக்கும், எங்களை நல்லவர்களாக மாற்றி வைக்கும். நபிகளாருக்கு முரணாக பிடித்தார் அது நபி அவர்களுக்கு மாறி செய்கின்ற காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எப்படி நோன்பு பிடிக்கிறோம் சகோதரர்களே? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு என்ற கடமையை கொண்டு வந்து நீங்கள் எப்படி வேண்டுமானால் நோன்பு பிடியுங்கள், நான் மரணித்து போகிறேன் என்று மரணித்திருந்தால் நானும் நீங்கள் நினைத்த மாதிரி நோன்பு பிடிக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு 8 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்து நோன்பு பிடித்து காட்டினார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்ற பொழுது ஆயிஷா அம்மையாருக்கு 6 வயது, பச்சிளம் பாடகன் என்று சொல்ல வேண்டும், சின்ன பிள்ளை என்று சொல்ல வேண்டும், குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது 9 வயது. அன்பான் இஸ்லாமிய சகோதரே, நவைத்து சௌமகதின் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் மிகவும் தகுதியானவர் யார் தெரியுமா? நபிகளார் தான். ஏன்? சின்ன பிள்ளையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா அவர்களே, உங்களுக்கு நியத்து தெரியாது, நான் சொல்லி தருகிறேன், இப்படி நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகளால் சொல்லிக் கொடுத்தார்களா? என்ன செய்கிறோம்? நியத்து என்பது நேர்தான விவகாரம் அல்ல. நபிகளால் வாயினால் சொல்லாததை நாங்களாக ஒரு பெட்டன் வைத்து, நாங்களாக ஒரு முறை வைத்து வாயினால் சொல்லி நோன்பை ஆரம்பித்தால் ஒரு பால் கிளாசிலே சிறுநீர் தொட்டுக்கள் தெளிப்பது போன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடிப்போமா சகோதரர்களே? அந்த பாலை ஒருபோதும் குடிக்க மாட்டோம், ஒருபோதும் குடிக்க மாட்டோம். சிறுநீர் தடித்த பாலை வீசுவது போன்றுதான் பித்தத்துகள் கலந்த வணக்கத்தை அல்லாஹ் தூக்கி வீசிவிடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, நவைத்து சோமகரின் சொல்லிக் கொடுக்காமல் ஒரு பள்ளியில இரவு வணக்கம் நடந்தார், அதுதான் பிரச்சனைக்கு காரணமும். என்ன, அவர் நவைத்து சோமகரின் சொல்லிக் கொடுக்கவில்லை அல்லவோ? அன்பான் இஸ்லாமிய சகோதரே, நபிகளா சொல்லிக் கொடுத்தார்களா? நபிகளாருக்கு ரெண்டு பேரப்பிள்ளை இருக்கவில்லையா? ஹசன் ஹுசைன் என்ற பேரப்பிள்ளை, இப்னு அப்பாஸ் என்ற ஒரு சின்ன பெரிய தந்தையின் மகன், சின்ன பிள்ளையாக அல்லவா இருந்தார்கள். இப்னு அப்பாஸே, உனக்கு சில அறிவுரைகளை சொல்லித் தருகிறேன், வாழ்க்கையில நீ அதை பாதுகாத்துக் கொள். கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேள், பாதுகாப்பு தருவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு என்று சுவன வழியை காட்டிக் கொடுத்த நபிகளாருக்கு நீ நோன்பை ஆரம்பிக்க வேண்டுமா? உனக்கு நோன்பு சேர வேண்டுமா? நவைத்து சோமகதின் என்ற நியத்தை சொல்லிக்கொள் என்று சொல்லிக் கொடுத்தார்களா? நபிகளாறு சொல்லிக் கொடுக்காத ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு, நபிகளாறு நோன்பை ஆரம்பிக்காத ஒரு விதத்திலே நானும் நீங்களும் நோன்பை ஆரம்பித்தால் இந்த நோன்பினூடாக முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் மாட்டாது, இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போவதும் இல்லை. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரே, இது நானாக சொன்னது கிடையாது, இது நானாக சொன்னது கிடையாது, அதை நான் கடைசியில சொல்லி காட்டுகின்றேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, அடுத்த விடயம் என்ன? மன் காமலையில மன் காமரம மன் காமரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிரலஹு மா தக்கதம் மினல். நிறைய முன்னேற்பாடுகள் இருக்கின்றன, ஒரு சிலதைத்தான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டலாம். அதற்காக ஒரு சிலதை சுட்டி காட்டுகின்றேன். புத்தியுள்ள மனிதர்களுக்கு என்ன அழகு தெரியுமா? ரமலான் நோன்பு பிடிப்பது எனக்குரிய கடமை, அதற்குரிய சட்டத்திட்டங்களை படிக்க வேண்டும். நான் ஒன்றை சொல்லி காட்டுகின்ற, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இரவு தொழுகை, அன்பான் இஸ்லாமிய சகோதரே, மனிதர்களில் புனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வணக்கம், லேசான வணக்கம் கிடையாது, பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற வணக்கம். ரமலானிலே இந்த ஜும்மாவுக்காக நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், நூற்றுக்கணக்கான ஜும்மாவுடைய கடமைக்கு வந்திருக்கிறோம். ரமலானுடைய காலத்தில் இரவு வணக்கத்துக்கு பார்த்தால் இதில் காவாசியும் கிடையாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரரே, கடமை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஜும்மாவுக்கு வருகிறோமா? தொழில் பள்ளிக்கு போனால் நேரத்தோடு ஜும்மா முடியும், அதற்காக வருகிறோமா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விடயத்தை படிக்காமல் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இதுதான் சத்தியம் என்று படித்த பிறகு அதை புறக்கணித்து விட்டு சென்றால் நிச்சயம் மறுமை நாளிலே தண்டிக்கப்படுவீர்கள், கொடூரமான வேதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். நபிகளா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவிடத்திலே நபிகளாவுடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ஃபத்வா கொடுக்கவில்லை. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நபிகளாவுடைய இரவு வணக்கத்தை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவரை சொல்லி தரட்டுமா? போய் ஆயிஷா அம்மையாரிடம் கேளும் என்று சொன்னார்கள். அந்த ஹிஷாம் என்ற தோழர் ஆயிஷா அம்மையாரிடத்தில் போய் கேட்கிறார்கள், நபிகளாவுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டிருந்தது, பிறகு அது தத்தவுவன் சுன்னத்தாக ஆக்கப்பட்டது என்று சொன்ன பிறகு இரண்டாவது நிமிடம் கேட்கிறார்கள், எப்படி தொழுவார்கள் என்று கேட்டபொழுது ஆயிஷா அம்மையார் சொல்றார்கள், நபிகளார் இரவையில் 11 ரக்காத்து தொழுவார்கள். இரவையில் அவர்களுக்கு முடியாமல் போனால், தூக்கம் நிகழ்த்து விட்டால், அதை 12 பகல் நேரத்திலே பூர்த்தி செய்வார்கள் என்று ஆயிஷா அம்மையார் சொல்லிக் கொடுத்தார்கள். யார் சகோதரர்களே? சஹாபாக்களின் வாயினூடாக நபிகளாருடைய இரவு வணக்கத்தை நன்றாக தெரிந்தவர் என்றார் ஆயிஷா அம்மையார் என்று சொன்ன செட்டிபிக்கத்தின் அடிப்படையில் நபிகளார் 11 சொல்வார்கள். எங்களுக்கு அது போதாதா? ஏன்னா 23 சொல்வா பிரச்சனையா? நல்லதைத்தானே செய்கிறார்கள். பிரச்சனை சகோதரர்களே, அதுதான் பிரச்சனை. என்ன காரணம்? உலகத்திலே நாங்கள் எப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம். நான் 23 சொல்லால் மக்களுடைய ஆதரவெல்லாம் எனக்கு கிடைக்கும். உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல சகோதரர்களை நாங்கள். மறுமையில் பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இரவு வணக்கம் ரமலானிலே எப்படி நிகழ்த்தப்பட்டது? அவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு கேள்வி கேட்டால் மார்க்கத்தை மூடி மறைப்பவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அப்படி இருக்கவில்லை, தெளிவான விளக்கத்தை கொடுத்தார்கள். ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ 11 தொழுதார்கள் என்று சொல்லவில்லை சகோதரர்களே. 11 தொழுதார்கள் என்று சொன்னால் எத்தனை தொழுதார்கள் என்று முடிவெடுக்கலாம். 11 விட அதிகப்படுத்தவில்லை என்று சொன்னார்கள். ஆயிஷா அம்மையார் மறுத்தது எதை தெரியுமா? 11 விட கூட்டுவதை, 11 விட குறைப்பதை அல்ல. 11 விட குறைத்து 1 வரைக்கும் தொழலாம், 11 விட அதிகரிப்பதைத்தான் ஆயிஷா அம்மையார் மறுத்தார்கள் என்று சொன்னார். அப்பா இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் யாரை பின்பற்றுகிறோம்? நானும் நீங்களும் செய்கின்ற இரவு வணக்கம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை புனிதர்களாக மாற்ற வேண்டுமா? ஒன்றும் செய்ய வேண்டாம் சகோதரர்களே, நபிகளால் செய்ததை செய்யுங்கள். அப்படி என்றால் உமர் ரதியல்லாஹு தொழுவித்தார்களே, அப்ப அவர்கள் வருகிறா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடித்து சொல்லுகின்றேன், உமர் ரதியல்லாஹு அவர்கள் உபை இப்னு கஅப் தமீம் இப்னு ஸிரித்தாரி ரதியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேருக்கும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் இரண்டு பேரும் மக்களுக்கு 11 தொழுவீங்கள் என்று கட்டளை போட்டார்கள். கட்டளை போட்டார்கள். மூவாத்தா மாளிகையில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஆதாரப்பூர்வமான செய்தி. நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு நேராக உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஃபத்வா கொடுக்கிறார்களே, கட்டளை போடுகிறார்களே. என் சகோதரர்களே, அதை எடுத்து போதுமாக்கிக் கொள்ள முடியாது. வரட்டும், 23 தொழுதார்கள் என்று வரட்டும், மக்கள் தொழுதார்கள் என்று வரட்டும், அது ஆதாரப்பூர்வமான செய்தியாக வரட்டும், அது எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? எது பிரச்சனை? நபிகளாருடைய செய்திருக்கிறார்கள், அதற்கு நேர்பாடாக உமர் ரதியல்லாஹு கட்டளை போட்டிருக்கிறார்கள். ஏன் சகோதரர்களே, அதை எடுத்து நாங்கள் நிறைவு பெற முடியாது? ஏன் தன்னிறைவு அடைய முடியாது? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே நானும் நீங்களும் நல்லவர்களாக மாற வேண்டுமா? இரவு வணக்கம் நபிகளாரை பின்பற்றி இருக்க வேண்டும். சமூகத்துக்கு பயந்து, ஊர் மக்களுக்கு பயந்து, செல்வாக்குக்கு பயந்து, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வருகின்ற நாங்கள் இங்கே வந்துவிட்டு சமூகத்தோடு சேருவதற்காக தவறு என்று விளங்கிய பிறகும் அங்கே செல்வோமாக இருந்தால் நிச்சயம் மறுமை நாளிலே மாற்றிக் கொள்ள வேண்டி வரும். நபிகளால் சொன்னார்கள், மன்காமலையில கதிரி ஈமானன் பக்தி சாதன், யார் கதிரடி இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர், நபிகளால் கதிரடி இரவை சந்திக்கவில்லையா? ரமலானுடைய கடைசி பத்தை நபிகளால் சந்திக்கவில்லையா? சந்தித்தார்கள், கதிரடி இரவின் சிறப்பையும் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நடப்பது போன்று விக்ரு மஜ்லிஸ்களும் தௌபா மஜ்லிஸ் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காலம் முழுக்க பாவம் செய்யும் மனிதர்கள் ரமலானுடைய காலத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்வோம் என்று ஒரு பெரிய ஹஸ்ரத்தை வரவழைத்து அவர் தௌபா சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, மற்றவர்கள் ஆமீன் சொல்லிவிட்டு போக வேண்டுமோ? நபிகளாரை விட பெரியாரா சகோதரர்கள் உலகத்திலே? நபிகளாரை விட இரையச்சம் உள்ள மனிதர் இருக்க முடியுமா சகோதரர்களே? முடியாது. ஆனாலும் அந்த இரையச்சம் உள்ள மனிதர், சூனத்தின் கதவை ஆரம்பத்திலே தட்டுகின்ற மனிதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களே, நீங்கள் எல்லோரும் வந்த மருங்கள், நான் துஆ செய்கிறேன், ஆமீன் சொல்லிவிட்டு போங்கள், நான் துளை பொறுக்க தேடுகிறேன், தௌபா சொல்லித் தருகிறேன் என்று வழிமுறையை காட்டி கொடுத்தார்களா? இல்லை, திக்ரு மஜ்லிஸுக்கு லீடராக இருந்து திக்ரு மஜ்லிஸ் நடத்தினார்களா? சலவாத்து மஜ்லிஸ் நடத்தினார்களா? இரவு தொழுகையுடைய தெளிவித்து விட்டு, தராவீஹ் தொழுகையுடைய தெளிவித்து விட்டு, இரவில் நடுநிசில் கியாமுல்லைல் என்று வேறையாக தெளிவித்தார்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில இடங்களில் ஒரு இரவையில் குர்ஆன் தமாம் நடக்க போகிறதாம். நபிகளாருடைய ஏவலுக்கும் கட்டளைக்கும் முரணான காரியம். ஒரு இரவையில் அல் குர்ஆனை தமாம் செய்து விட்டு சந்தோஷப்படுபவர்களை பார்க்கிறோம். இது நபிகளாருடைய சுன்னாவுக்கு வழிமுறைக்கு முரணானது. முடியாத காரியம். நபிகளார் கேட்டார்கள் அல்லவா, நபி தோழர்களே, தோழர்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே உங்களிலே யாரினால் அல் குர்ஆனில் ஒரு அல் குர்ஆனை ஒரு இரவை முடிக்க முடியும் என்று கேட்ட பொழுது, ஐயுனா யுத்திக்கு யா ரசூலல்லாஹ், எங்களில் யாருக்குத்தான் அது முடியும் என்று கேட்டார்கள். இந்த கேள்வி என்ன குறிக்கிறது? எங்களில் யாருக்குமே அது முடியாது என்ற பொழுதுதான் நபிகளார் காட்டிக் கொடுத்தார்கள், ஒரு நாளிலே அல் குர்ஆனை முடிக்க வேண்டுமா? குழுவல்லாவோ அதை மூன்று விடுத்தம் ஓதுங்கள் என்று வழிகாட்டி கொடுத்த ரசூலுல்லாவுக்கு, இல்லை இல்லை, நீங்கள் ஒரு நாளில் அல் குர்ஆனை முடித்துத்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடவிருந்ததல்லவா? ஏன் போடவில்லை? நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் அல் குர்ஆனை முடிக்க வேண்டுமா? குறைந்தபட்சம் 7 நாளிலே முடியுங்கள். வலா தசித் அலா தாலிக, 7 நாளைக்கு குறைவான நாளில் அல் குர்ஆனை முடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். யார் 3 நாளில் அல் குர்ஆனை முடிக்கிறாரோ அவர் அல் குர்ஆனை புரிந்து கொள்ள மாட்டார் என நபிகளார் சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, எனவே நபிகளார் எப்படி ரமதானை வரவேற்று, எப்படி ரமதானுக்கு பிரியாவிடை நிகழ்வு நடத்தினார்களோ அதுபோன்று நாங்கள் நடத்தும் பொழுதுதான் எங்களையும் உங்களையும் இறையச்சம் உள்ளவர்களாக ரமதான் மாற்றும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ளுங்கள். வல்லவன் ரஹ்மான், எதிர் வருகின்ற ரமதானை ஆவது நபிகளால் எப்படி வரவேற்று, எப்படி அமுல்படுத்தி, எப்படி இறைச்சத்தை சம்பாதித்துக் கொண்டு, எப்படி வழி அனுப்பினார்களோ அதுபோன்று நபிகளாரை பின்பற்றி ரமதானை வரவேற்று நல்ல மக்கள் செய்து வழி அனுப்ப கூட நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.